Thank you. அன்பின் ஆரம்பம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி. திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய தமிழ் வணக்கம். 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரலையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அந்த இறைவனுக்கும் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் வணக்கத்தையும் தெரிவித்து, இன்று ஞாயிற்றுக்கிழமை வளமையான நிகழ்வுகளாக அருமையான ஒரு கிறிஸ்தவ பாடல், அதனை தொடர்ந்து கிறிஸ்தவ நற்சிந்தனை எழுதி வழங்கியிருக்கின்றார் ஜெர்மனியில் வசிக்கும் திருமதி இமாலி சேவியர் அவர்கள். அதனை தொடர்ந்து இந்தியாவிலிருந்து கன்னியாகுமரியை சேர்ந்த திருக்குறள் தூதன் குணபாலன் திலக் அவர்கள் வழங்கும் சிறுவர் மலர் நிகழ்வும் இடம்பெற காத்திருக்கின்றது. இதனை அடுத்து இன்றைய முக்கிய நிகழ்வாக எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதை ஆடல் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. மண்டை தீவு கலை செல்வி அவர்கள் எழுதிய சுபா என்னும் சிறுகதை, இதனை வாசித்து அளிக்க வருகின்றார் மதிப்புக்குரிய திருமதி ஆனந்தராணி பாலேந்திரா அம்மையார் அவர்கள். அனைவரோடும் இன்றைய நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்க நான் உங்கள் அன்பின் நிரா சுரேஷ். அருமையான ஒரு கிறிஸ்தவ பாடலோடு இன்றைய நிகழ்வு ஆரம்பமாகின்றது. இது உங்கள் அன்பின் ஆரம்பம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி.
Bye.
கிறிஸ்தவ பாடலோடு இன்றைய நிகழ்வு ஆரம்பமாகி இருக்கின்றது. தொடர்ந்து வரும் நிகழ்வாக இருக்கின்ற நிகழ்வு அருமையான கிறிஸ்தவ நற்சிந்தனையோடு வர காத்திருக்கின்றேன். இன்றைய கிறிஸ்தவ நற்சிந்தனையை எழுதி வழங்கியவர் ஜெர்மனியில் வசிக்கும் திருமதி இமாலி சேபியர் அவர்கள். அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி உறவுகள் அனைவருக்கும், எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியை செவி மடத்து கொண்டிருக்கும் அன்பான உள்ளங்கள் அனைவருக்கும், இயேசுவின் நாமத்தினால் இறையாசி கலந்த இனிய ஞாயிறு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆன்மீக சிந்தனை நிகழ்வை இவ்வானொலியின் ஊடாக காற்றலையில் மனம் பரப்பி நிறைவான இறையாசி பெற அனுமதி அளித்த எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் திருமதி ரவிஷான் அமுதா குடும்பத்தினருக்கு மனமார்ந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அத்தோடு இந்நிகழ்வை சிறப்பாக தனது குரலில் இனிமையாக வாசித்து அளிக்கும் எனது அன்பிக்கும் பாசத்திற்கும் உரிய நிரஞ்சனா சுரேஷ் அவர்களுக்கு நன்றிகள் உரித்தாகின்றேன். இந்நற்செய்தி சிந்தனை நிகழ்வை செவிமடுத்து பயனடைய இறைவன் தாமே அருள் பொலிவாராக என்று திருமதி இமாலி சேவியர் அவர்கள் தன்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்து இருக்கின்றார். அவருக்கு ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் வாழ்த்துக்களை கூறி வரவேற்றுக் கொண்டு இந்த கிறிஸ்தவ நற்சிந்தனையை தொகுத்து வழங்கும் வாய்ப்பினை எனக்கு வழங்கி கொண்டிருக்கும் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் என் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய கிறிஸ்தவ நற்சிந்தனைக்குள் செல்கின்றேன். இம்முறை தங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளும் விடயம் துன்பர் சோதனைகள். சென்ற ஞாயிறு திருப்பள்ளியில் லூக்கா எழுதிய நற்செய்தியில் முயற்சிக்கின்றது. வனத்தில் 40 நாட்கள் அவகையினால் சோதிக்கப்பட்ட நிகழ்வை வாசித்து திருச்சபையினால் இந்நிகழ்வு கொண்டாடப்பட்டது. மனித வாழ்வு சோதனைகள் நிறைந்தது. முதல் பெற்றோர்கள் ஆதாம் ருவாலில் தொடங்கிய சோதனை இறை மகன் ஜேசுவையும் விட்டு வைக்கவில்லை. நம்மில் பலருக்கு ஏன் கடவுள், எனக்கு மட்டும் அடுத்தடுத்து துன்பச் சோதனைகளை அனுப்புகின்றார் என்ற அங்கலாய்ப்பும் வேதனையும் உண்டு. சோதனைகள் கடவுளிடம் இருந்து வருபவை அல்ல. சோதனைகளை தருவது அலகை. இவ்வுலகில் எல்லா மக்களுக்கும் துன்பம் வேதனைகள் நோய்கள் கடன் தொல்லைகள் சொல்ல முடியாத மன துயரங்களுடன் வாழ்கின்றார்கள். அன்றாடம் நாம் சந்திக்கும் துன்பங்கள் பாவ சோதனைகள் வருவதை தவிர்க்க முடியாது. அதனால் தான் பாவ சோதனைகளில் இருந்து நம்மை விடுவிக்க இறைவனிடம் ஜெபிப்போம். அடிக்கடி நாம் சந்திக்கின்ற சோதனைகள் வேதனைகளை கல்வாரியில் மரித்த இறைவனுடம் ஒப்படைப்போம். எல்லா துன்பங்கள் சோதனைகளை நம்மை விடுவிக்க இறைவன் ஒருவரால் தான் முடியும். மக்களிடம் போய் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். யாராய் இருந்தாலும் இறைவனை இருக பற்றி கொள்வோம். இனி வாசிக்கப்படும் நற்செய்தி எல்லாவற்றையும் செய்யும் வல்லமை கொண்ட இயேசு சாத்தானின் அதிகாரத்திற்கு முன் தன் இறை வல்லமையை இறை வார்த்தையால் அடக்கத்துடன் வெளிப்படுத்துகின்றார். தூய ஆவியின் துணையால் இயக்கப்படுகின்றார். இறை வார்த்தையால் வெல்லுகின்றார். நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4:1-13 வசனம் வரை. இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அலகையினால் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன் பின்னர் அவர் பசியுற்றார். அப்பொழுது அலகை அவரிடம், நீர் இறை மகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளை இடும் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வது இல்லை என மறை நூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை அழைத்து சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தும் ஒரு நொடிப்பொழுதில் அவருக்கு காட்டி, அவரிடம் இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உடையவையாகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செவ்வாயாக என்று மறை நூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்து சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறை மகன் என்றார், இங்கிருந்து கீழே குதியும், உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளை இடுவார் என்றும், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார் என்றும் மறை நூலில் எழுதியுள்ளது என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார். அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின் ஏற்ற காலம் வரை அவரை விட்டு அகன்றது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சபிப்போம். எங்களுடன் வாழும் இறைவா, எங்கள் துன்பத்தில் எங்களை பாதுகாத்து வழி நடத்துபவரே, உம்மை நன்றியிடம் துதிக்கின்றோம். உம்மை இன்னும் உறுதியுடன் பற்றி கொள்ள அருள் புரியும். தீமைகளால் வேதனைப்படும் அனைவரையும் பாதுகாத்து அருளும். இரக்கத்தையும் அவர் மேல் பொழிந்தருளும். இந்த தபசு காலங்களில் நாம் சொல்லிலும் செயலிலும் நேர்மையை கடைபிடித்து நாங்கள் எடுக்கின்ற தவ முயற்சிகளில் உண்மையான மனமாற்றத்தை, ஆன்மீக எழுச்சியையும் கண்டு உணர எங்களுக்கு உமது ஆசீரை அளிப்பீராக. எம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் உறவுகளையும் அயலவர்களையும் பாதுகாத்து வழி நடத்தும். திருச்சபை வழி நடத்தும் பாப் பாண்டவர் பிரான்சிஸை பாதுகாத்து சுகமளித்து நல்ல பலனை கட்டளை இடுவீர் ஆக. பிள்ளைகளின் எதிர்காலங்கள் செல்வ செழிப்புடன் அமைய வேண்டுமென்று மன்றாடுகின்றேன். ஆமேன். இன்றைய இந்த கிறிஸ்தவ நற்சிந்தனையை எழுதி வழங்கியவர் ஜெர்மனியில் வசிக்கும் திருமதி இமாலி சேவியர் அவர்கள். அவருக்கு ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் அன்பு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இதனை தொகுத்து வழங்கும் வாய்ப்பினை எனக்கு வழங்கி கொண்டிருக்கும் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் என் சார்பிலும் தெரிவித்து மகிழ்கின்றேன். இது உங்கள் அன்பின் ஆரம்பம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி. தொடர்ந்து காத்திருங்கள், அடுத்த நிகழ்வுக்குள் செல்வோம்.
இங்கு நான் கொடுத்தேன் இந்த நல்விருந்து, அன்பு எனும் நல்ல தேன் கலந்து இங்கு நான் கொடுத்தேன் இந்த நல்விருந்து. இந்த மன்னனை தேடிய பாவை ஒரு மாடி வீட்டு ஏழை, இந்த மன்னனை தேடிய பாவை ஒரு மாடி வீட்டு ஏழை. கொடுத்தேன் இந்த நல்விருந்து, இந்த மன்னனை தேடிய பாவை ஒரு மாடி வீட்டு ஏழை. அன்பு எனும் நல்ல தேன் கலந்து இங்கு நான் கொடுத்தேன் இந்த நல்விருந்து, இந்த மன்னனை தேடிய பாவை ஒரு மாடி வீட்டு ஏழை.
அருமையான ஒரு பாடலை தொடர்ந்து அடுத்து வரும் நிகழ்வு எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் சிறுவர் மலர் நிகழ்வினூடாக வருகின்றார். இந்தியாவில் கன்னியாகுமரியில் இருந்து திருக்குறள் தூதன் குணபாலன் திலக் அவர்கள் இராமாயணத்தை தொடர்ந்து தொடர் கதையாக ஒவ்வொரு வாரமும் இப்பொழுது எடுத்து வந்து கொண்டிருக்கும் அந்த சிறுவனுக்கு மனமாற ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன்.
அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிறுவர் மலர் நிகழ்ச்சிகளில் நாம் ராமாயண தொடர்கதையை கேட்டு ரசித்துக் கொண்டு இருக்கிறோம். இதுவரை நாம் பார்த்தது தசரதன் புத்திர பெயர் இல்லாமல் தவித்ததையும், பிறகு அதற்குரிய யாகத்தை நடத்தி அதிலிருந்து பாயாசத்தை பெற்று தன்னுடைய மனைவிகளுக்கு கொடுத்து அவர்களை கர்ப்பமடைய செய்ததையும் பார்த்தோம். இனி சிவரமல நிகழ்ச்சியில் அதன் தொடர்ச்சியை கேட்டு ரசிக்கலாம் வாருங்கள். வேள்வியில் அடைந்த பாயாசத்தை அருந்தியதன் பயனாக மூன்று பத்னிகளும் கர்ப்பம் தரித்தார்கள். காலகிரமத்தின் கௌசல்யா தேவி ராமனை பெற்றாள். அடுத்தபடி கைகையி பரதனை பெற்றாள். சுமித்ரா தேவி இரு குமாரர்களை பெற்றாள். அவர்களே இரட்டையர்களான லக்ஷ்மணனும் சத்ருகனும் ஆவார்கள். பாயாசத்தில் அருந்திய பங்கில் விகிதாச்சாரப்படி இந்த நான்கு குமாரர்களும் விஷ்ணு அம்சம் என்று சொல்லப்படுகிறார்கள். முறையே ராமன் விஷ்ணுவில் பாதி என்றும், லக்ஷ்மணன் விஷ்ணுவில் கால் பங்கு என்றும், பரதன் சத்ருகனும் ஒவ்வொருவர் அரைக்கால் பங்காகவும் சொல்லப்படுகிறார்கள். சுமத்திரை முதலில் அருந்தியது கால் பாகம், கடைசியாக அருந்தியது கைகைக்கு தந்து போக மிஞ்சி நின்று அரைக்கால் பாகம். முந்தி அருந்திய கால் பங்கு பாயாசம் லக்ஷ்மண சுரூபமாயிற்று, பிந்தி அருந்திய அரைக்கால் பங்கு சத்ருக சுரூபமாயிற்று. இந்த விஷயங்கள் அவ்வளவு முக்கியமல்ல. கடவுளை பங்கு பண்ணி கணக்கிட முடியாது. பரம்பொருளில் ஒரு சிறு பங்கும் பூரணமாகவே நிற்கும் என்பது ஒரு சுருதி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஷ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. அங்கிருப்பதும் பூரணம், இங்கிருப்பதும் பூரணம். பூரணத்திலிருந்து பூரணம் உண்டாகி உள்ளது. பூரணத்திலிருந்து பூரணத்தை எடுத்து பிறருக்கு கொடுத்தாலும் மிஞ்சி இருப்பதே பூரணம்தான். பரம்பொருள் பௌதீக கணித நூலில் நியதிக்கு அடங்காதது. நான்கு பெயர்களும் அரசகுமாரர்களுக்கு விதிக்கப்பட்ட எல்லா பயிற்சிகளும் தரப்பட்டன. குழந்தை பருவத்திலிருந்து லக்ஷ்மணனும் ராமனும் விசேஷ பிரியம் உள்ளவர்கள். அப்படியேதான் பரதனும் சத்ருகனும். பரஸ்பரம் அதிக அன்பு, எப்போதும் கூடவே இருப்பார்கள். இதுவும் தாய்மார்கள் பாயசத்தை அருந்திய முறையிலிருந்து உண்டாகிய நெருங்கிய பற்று என்று வைத்துக் கொள்ளலாம். நான்கு குமாரர்களை பெற்று அவர்களுடைய குணங்களும் சாமர்த்தியமும் பிரீதியையும் தேஜசும் வளர்ந்து சிறப்புற்று வர தசரத மகாராஜன் தேவர்களால் சூழப்பட்ட நான்முக கடவுளைப் போல் சந்தோஷமாக இருந்து வந்தான். எமக்கு இந்த வாய்ப்பினை தந்த எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் திருவாளர் ரவிசான் மாமா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வு உங்களை சந்திக்கும் வரையில் உங்களது வெளிவருவது உங்கள் திருக்குறள் சில குணபாலன். மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம். வாழ்க வளமுடன்.
அருமையான ஒரு சிறுவர் மலர் நிகழ்வின் ஊடாக அழகாக ராமாயணத்தை எடுத்து வரும் வழங்கிய எங்கள் திருக்குறள் தூதன் குணபாலன் திலக் அவர்களுக்கு ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் வாழ்த்துக்களை கோரிக்கொள்கின்றேன்.
உணர்வுகள் சிறு கதை ஒரு கதை என்றும் முடியலாம். சுகமே.
செல்வதற்கு முன்னதாக இரண்டு வாழ்த்துக்களை கூற வேண்டி இருக்கின்றது. இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் அன்புக்குரிய எங்களோடு எஸ்ஆர்எஸ் கரியோக்கியோடு இணைந்து ரவிஷான் மாஸ்டரோடும் எங்களோடும் அன்பாக பயணித்து கொண்டு இருக்கும் எங்கள் மதிப்புக்குரிய சங்கீத வித்துவான் சீதா லக்ஷ்மி அவர்களுக்கு இனிமையான அகவை நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் அவருக்கு அருமையான இனிமையான அகவை நாள் நல்வாழ்த்துக்களை கூறி கொள்கின்றேன். அவர் என்றும் சீரும் சிறப்போடு உடல் ஆரோக்கியத்தோடு பல்லாண்டு காலம் அவருடைய சங்கீத இசை துறையில் பல சாதனைகள் இன்னும் படைத்து மகிழ்வாக வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து அவருக்கு வாழ்த்துக்களை கூறி கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை சீதா லக்ஷ்மி அவர்களுக்கு இனிமையான பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். அத்தோடு தங்களது 3வது திருமண நாளை கொண்டாடி கொண்டு இருக்கும் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் எங்கள் திருமதி சுபாசினி சிவகுமார் தம்பதிகளின் அன்பு புதல்வி அக்ஷயா அவர்களுக்கும் அவருடைய கணவர் தனு அவர்களுக்கும் இனிமையான திருமண நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். அவர்கள் இருவரும் என்றும் அதே காதலோடு அதே புன்னகையோடு பல்லாண்டு வாழ வேண்டும். சீரும் சிறப்பாக மிக விரைவில் அவர்களுடைய அடுத்த தலைமுறையையும் காண வேண்டும். தொழில்களில் சிறந்து விளங்க வேண்டும். ஒற்றுமையாக பண்பாக வாழ வேண்டும் என்று திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அமுதா ரவிஷான் குடும்பம் சார்பாகவும் அனைத்து எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் தொகுப்பாளர்கள் குடும்பம் சார்பாகவும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி உறவுகள் சார்பாகவும் நிரா சுரேஷ் குடும்பம் சார்பாகவும் இனிமையான திருமண நாள் நல் வாழ்த்துக்களை தனு அக்ஷயா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் கூறிக்கொண்டு இந்த மூவருக்காகவும் அருமையான ஒரு பாடல் இதோ.
சத்தம் என்னை தானே கிச்சு கிச்சு மூட்ட சொக்கி போவேன். காதல் கடல் தானே இது, காதல் கடல் தானே.
உன்னாடை நானாக கெஞ்சி தான் கிட்டேனே,
புதடாலே மறுத்தாலும் உள்ளூர் ரசிப்பேனே.
முடிந்து போனதே பரிச்சு எழுதலாமா?
காதல் அழகா, காதல் பெண் அழகா, கம்பன் மகனிடம் நான் கேட்கிறேன். காதல் கல்வெட்டில் நம் பேர் செதுக்குவே,
உன்னை பதுக்குவே.
அந்த வெண்ணிலாவிலே உந்தன்
கண்ணத்துல கைய வச்சு கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு ஒரே யோசனையில இருக்கிறீங்க.
ஒரு யோசனையும் இல்ல மீனாட்சி, உனக்கு தெரியும் தான் இப்ப நடக்குன்னு சொல்லி. ஒரு மூத்த அவன் கல்யாணம் இறங்கி கொண்டு வருது, நாளும் இந்த ஆனந்தில வந்து இருக்குதுன்னு போலும் பார்த்து புக் பண்ணியாச்சு. டெக்கரேஷனுக்கும் நல்ல ஆக்கல பிடிச்சாச்சு, சாப்பாட்டுக்கும் சொல்லியாச்சு. உனக்கு தெரிந்தா நீ யாருக்கிட்ட சொல்லிப்பேன்னு சொல்லி. அவன் சூப்பர் ஆள் என்ன, ஆனா அந்த பாட்டு கச்சேரிக்கு தான் யார புக் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். தெரியும் தானே நீ எங்கட ஆக்களுக்கு கல்யாணம் என்றா தெரியும் தானே, ஆடல் பாடல் தானே முக்கியம். அது நம்ம கல்யாணம் இல்ல, சும்மா சபை கலகட்டோனும் கலகலண்டு ஆட்ட கல்யாணம் உண்டு இல்ல தெரிய வைக்கணும் என்ன.
இருக்கலாம் நல்ல என்டர்டெயின்மெண்டும் கூடிய நிகழ்ச்சி ஆயிருக்கும் அப்பா. நல்ல நல்ல வாடகைகளும் இருக்கிறார்கள், அவர்களையே பண்ணுங்கப்பா.
மீனாட்சி, இந்த கனகலிங்க இவ்வளோ எல்லாம் செய்து போட்டானு, இதை செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேனா? இந்த அவர் இந்த எஸ்ஆர்எஸ் குரூப் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி நல்லா பாடுவாங்கள் ஆடுவாங்கள், எங்களுக்கும் ஆடலாம், நல்லா களைகட்டும் என்ன, எங்களை கல்யாணம் ஓகோண்டு போவோம் என்ன. எஸ்ஆர்எஸ் குரூப் தான் கட்டையாக கொடுக்குறேன், அதை ஃபோன் எடுத்து நான் பார்ப்போம். அவையிலும் இப்போ நிறைய ஓடர் இல்லாமல் இருக்கும், எதுக்கு நாம் நேரத்துக்கு சொன்னால் தான் அவையிலும் பரிவினம் என்ன. இப்போ எடுத்து உடனே ஹோல் பண்ணி புக் பண்ணிவிடுங்க சரியா? ஓகே, அப்போ விஷயம் முடிஞ்சிருமேனே, இப்போ எல்லாம் சந்தோஷம் தானே.
மயக்கும் இசை, ஒப்பற்ற தரமான ஒலித்திறனுடன் எமது எஸ்ஆர்எஸ் கரோக்கி டிஜே புத்துணர்வுடன் உங்கள் திருமணங்கள், புப்புனித நீராட்டு விழா, பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், அனைத்து மங்களகரமான விழாக்களையும் இன்பமயமாக்க காத்திருக்கிறது. உடனடியாக வாட்ஸ்அப், வைபர், ஐஎம்ஓ, எஸ்ஆர்எஸ் ரவிசான் என்ற முகநூல் மெசஞ்சர் ஊடாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அல்லது 0044865636960 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். மகிழ்ச்சிக்கான தருணங்களில் எஸ்ஆர்எஸ் கரோக்கி டிஜே 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 என்றென்றும் உங்களுடன் நாங்கள்.
அருமையான ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இந்த இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கும் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சீதா லக்ஷ்மி அவர்களுக்கும், இன்று தங்கள் மூன்றாவது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் சுபாஷ் சிவகுமார் தம்பதிகளின் அன்பு புதல்வி அக்ஷயா தனு அவர்களுக்காகவும் அழகான ஒரு பாடல் ஒலித்து சென்றது. ஆமாம், உங்களுக்கு விரும்பின பாடல்கள், நீங்கள் ஏதாவது கேட்க விரும்பினால் நான் கதையாடல் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன் உங்களுக்காக தர காத்திருக்கின்றேன். இந்த வானொலியின் சட்பாக்ஸின் ஊடாக நீங்கள் எழுதி அனுப்புங்கள், உங்களுக்காக ஒளிபரப்ப நானும் காத்திருக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு அழகான ஒரு பாடலோடு இணைந்திருப்போம்.
வா வாசமிக்க மலர்களை கொண்டு வாசமிக்க இதயங்கள் பரிமாறிக்கொண்டோ என் நெஞ்சில் வாசம் செய்பவள் எங்கும் வாசம் செய்கிறார் எங்கோ வாசம் செய்கிறார். காதல் மீதிலொரு காதல் காதல் கிளி எங்கே காதல் சொல்லி தந்த பாடல் தந்த கிளி நீ எங்கே தேசம் தாண்டி காதல் வந்தது மானே மானே காதல் தேடி கவிதை சொன்னது பூக்கள் தானே பூக்கள் தோறும் தேடி பார்க்கிறேன் எங்கே எங்கே பூவை போல வாடி போகிறேன் அன்பே அன்பே. காதல் மீதிலொரு காதல் காதல் கிளி எங்கே காதல் சொல்லி தந்த பாடல் தந்த கிளி நீ எங்கே. அது உன் காதில் விழவில்லையா அன்னை மனம் கொண்ட பெண்ணே உன்னை தினம் காண மனம் ஏங்கும். என்னை ஒரு பிள்ளை என எண்ணி வீடு எந்த மனம் தூங்கும். ஆனியாக இதயத்தை தந்தாயே காணாமல் ஏனோ நீ சென்றாயே. காதல் காதல் கிளி எங்கே காதல் சொல்லி தந்த பாடல் தந்த கிளி நீ எங்கே தேசம் தாண்டி காதல் வந்தது மானே மானே காதல் தேடி கவிதை சொன்னது பூக்கள் தானே. திருநாள் இல்லை நீ இல்லையே தேடாமல் தான் இல்லையே உன் ஊர் இல்லை பேர் இல்லையே. நீ பரந்த பாதை தானே வானம் எங்கும் தேடும் வானம் பாடி நான் அலைந்த செய்தி எல்லாம் காற்று வந்து சொல்லும் உன்னை தேடி நேராக நீ வந்து சொல்வாயா நீ இல்லை என்றேனும் சொல்வாயா. நானும் பாட காதல் மீதிலொரு காதல் காதல் கிளி எங்கே காதல் சொல்லி தந்த பாடல் தந்த கிளி நீ எங்கே தேசம் தாண்டி காதல் வந்தது மானே மானே காதல் தேடி கவிதை சொன்னது பூக்கள் தானே பூக்கள் தோறும் தேடி பார்க்கிறேன் எங்கே எங்கே பூவை போல வாடி போகிறேன் அன்பே அன்பே. காதல் மீதிலொரு காதல் காதல் கிளி எங்கே.
பாடல் காதல் கவிதை திரைப்படத்தில் இருந்து அற்புதமான பாடல். இந்த பாடலை தொடர்ந்து அடுத்த பாடலை சுபா அவர்கள் சுவிட்சர்லாந்திலிருந்து கேட்டிருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் அவருடைய மகளுக்காகவும் மறு மகனுக்காகவும் இந்த பாடலை கேட்கின்றாரோ என்று எண்ண தோன்றுகின்றது. அவர்களுடைய திருமண நாளை முன்னிட்டு என்று நினைக்கின்றேன். அருமையான ஒரு பாடல். ஆஹா திரைப்படத்தில் இருந்து முதல் முதலில் பார்த்தேன் என்ற பாடல் ஹரிஹரன் அவர்களின் குரலில் இதோ வருகின்றது. சுவிட்சர்லாந்திலிருந்து சுபாசினி அவர்களின் பாடல் தெரிவு.
முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே, என்னை மறந்து எந்த நிழல் போகுதே, என்னில் இன்று நானே இல்லை, காதல் போல ஏதும் இல்லை, என்னில் இன்று நானே இல்லை, காதல் போல ஏதும் எங்கே எந்த இதயம் அன்பே வந்து சேர்ந்ததா. முதல் முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே, நந்தவனம் இதோ இங்கேதான் நான் எந்த ஜீவனை நேரில் பார்த்தேன், நல்லவளே அன்பே உன்னால்தான் நாளைகள் மீதொரு நம்பிக்கை கொண்டேன், நொடிக்கொரு தரம் உன்னை நினைக்க வைத்தாய், அடிக்கடி என்னுடன் சிலிக்க வைத்தாய், நொடிக்கொரு தரம் உன்னை நினைக்க வைத்தாய், அடிக்கடி என்னுடன் சிலிக்க வைத்தாய், முதல் பார்வை நெஞ்சில் எங்கும் உயிர் வாழுமே, உயிர் வாழுமே.
முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே,
நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது உங்கள் தமிழ் வானொலி. நீங்களும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள வேண்டுமா? அலையுங்கள் 0044-7549-0043 ஊடாக. 2 நிமிடங்கள் உங்களோடு ரவிஷான். 2 நிமிடங்கள் உங்களோடு ரவிஷான்.
ஆமாம், அருமையான ஒரு பாடல். இந்த பாடலை சுவிட்சர்லாந்திலிருந்து சுபாஷினி சிவகுமார் அவர்கள் தன்னுடைய மகள் மருமகன் அவர்களின் இன்றைய அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் 3வது திருமண நாளை முன்னிட்டு இந்த அழகான பாடலை அவர்களுக்காக கேட்டிருந்தார். நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த பாடலை டன்ஸ்டன் செவியர் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து கேட்டிருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் இந்த பாடலும் சுபாவின் மகள் மருமகனுக்காக திருமண நாளுக்காக தந்திருக்கின்றாரோ என்று தான் எண்ண தோன்றுகிறது. அழகான ஒரு பாடல். கேஜே ஜேசுதாஸ் ஐயாவும் உமா ரமணன் அம்மாவும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல் என்று கூறினால் மிக ஆகாது. ஜெர்மனியில் இருந்து டன்ஸ்டன் செவியர் அவர்களின் தெரிவில்.
வானம் உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த காதல், இதுதான் தேவன் ஏற்பாடு. காலம் மட்டும் வாழும் இந்த காதல், இதுதான் தேவன் ஏற்பாடு. இணைத்தான் பூவை காற்றோடு. நான் எழுதும் காதல் கதை புனிதம் காற்றோடு. மஞ்சமும் முள் மஞ்சமா தூங்கும் போது மேகங்கள் வந்து ஜீவந்தார் ஒன்று ஒன்றை ஒன்று விலகக் கூடுமா? பூவை காற்றோடு
பாடல். உண்மையிலே கேஜே ஜேசுதாஸ் ஐயாவும் உமா ரமணன் அம்மாவும் இணைந்து பாடிய ஒரு அற்புதமான பாடல். டன்ஸ்டன் சேவியர் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து கேட்டிருந்தார் இந்த பாடலை. சுபாவின் மகள் மருமகன் அவர்களின் திருமண நாளை முன்னிட்டு இந்த பாடலை அவர்களுக்காக தருகின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆமாம், உங்களுக்கும் பிடித்த பாடல்களை கேட்கலாம். இன்னும் சொப்ப நேரத்தில் நான் கதையாடல் நிகழ்வுக்குள் செல்ல காத்திருக்கின்றேன். இணைந்திருக்கும் நேயர்கள், உங்களுக்கு விருப்பமான பாடல் ஏதாவது இருந்தால் எழுதுங்கள், உங்களுக்காக ஒலிபரப்ப நானும் காத்திருக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு இன்னொரு இனிய பாடலோடு இணைந்திருப்போம்.
படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் இடம் மாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாடும்
இதம் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் மாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாட
இடம் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழூரம். அமுதோ சிலை அழகோ
பண்பாடிடும் சந்தம் உன்னாவினில் சிந்தும் அது மழையோ புனலோ நதியோ கலையழகோ
மேகம் ஒன்று நேரில் இங்கு வாழ்த்த வந்ததடி தாகம் கொண்ட பூமி நெஞ்சில் சேர்த்து கொண்டதடி
இது தொடரும் வளரும் மலரும் இனி கனவும் நினைவும்
தொடர்ந்திடும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழூரம்
இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம்
இதயம் இடம் மாறும் இளமை பரிமாறும்
அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாட
இதம் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம்
இதழூரம் இனி
சேர்ந்திடும் கங்கை செவ்வாழையின் தங்கை என்னை ஒரு நாள் பல நாள் தொடர்ந்தால் அது புதுமை வாய் மலர்வாய் என்னை உயிராய் உறவாய் தொடர்வாய்
தினம் தினம் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம்
இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம்
இதயம் இடம் மாறும் இளமை பரிமாறும்
அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாட
இதம் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம்
இதழோரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம்
புதுமோகம்.
அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நீங்கள் அனைவரும் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பது இது உங்கள் அன்பின் ஆரம்பம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில். அடுத்த பாடல் தெரிவாக வருகின்ற பாடலை ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து வதினி ஸ்ரீதரன் அவர்கள் கேட்டிருக்கின்றார். எஸ் பிபி ஐயா எஸ் ஜானகி அம்மா பாடியோரு அழகான பாடல், எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல். பயிற்சி பட்டறையின் போது இந்த பாடலை பாடுவதற்கு இதை பாடமாக்கி பாடமாக்கி அவ்வளவு அந்த வரிகளும் பாடமாகி இருந்த ஒரு காலம் என்றும் கூறலாம். எனக்கு மிக மிக பிடித்த ஒரு பாடல் வதினி ஸ்ரீதரன் அவர்களின் தெரிவில் வருகின்றது பார்த்த பார்வையில். பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். பதினி ஸ்ரீதரன் அவர்களின் தெரிவில் வந்த அந்த பாடலை தொடர்ந்து அடுத்த பாடல் பிரான்சில் இருந்து பாபு சுரேஷ் அவர்களின் தெரிவில் வருகின்ற ஒரு அழகான பாடலும் கூட. அவரும் ஒரு காதல் பாடலோடு வந்திருக்கின்றார். காதல் வைத்து காதல் வைத்து என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல். தீபாவளி திரைப்படத்தில் இருந்து ஜெயம் ரவி நடித்த ஒரு திரைப்படத்து பாடல் இதோ வருகின்றது. பாபு சுரேஷ் அவர்கள் பிரான்சில் இருந்து கேட்ட பாடல்.
காதல் வைத்து காத்திருந்தேன்,
அழகான அழகான அற்புதமான ஒரு பாடலை கேட்டிருந்தார். பிரான்சில் இருந்து எங்கள் அன்புக்குரிய பாபு சுரேஷ் அவர்கள் அருமையான ஒரு பாடல் தெரிவாக இருந்தது. அதனை கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த பாடலை டன்ஸ்டன் சேவியர் அவர்கள் மீண்டும் ஜெர்மனியிலிருந்து சீதா லக்ஷ்மி அவர்களின் அகவை நாளை முன்னிட்டு அவருக்காக இந்த பாடலை தாருங்கள் என்று கேட்டிருக்கின்றார். மறுபடியும் திரைப்படத்தில் இருந்து நலம் வாழ என்னாலும் வாழ்த்துக்கள் என்று எல்லோரும் ஒன்று கூடி அவருக்கு வாழ்த்துக்களை கூறி இந்த பாடலை சமர்ப்பிப்போம். டன்ஸ்டன் சேவியர் அவர்களின் தெரிவில் ஜெர்மனியிலிருந்து.
நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள், இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இளந்தென்றல் உன் மீது பண்பாடும், இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இளந்தென்றல் உன் மீது பண்பாடும். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். ஓ சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடம் மாறலாம், இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம், விரல்களை தாண்டி வளர்ந்ததை கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு, இதில் என்ன பாவம் எதற்கிந்த சோகம் கிளியே. நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். கிழக்கினில் தினம் தோன்றும் கதிரானது மறைவதும் பின்பு உதிப்பதும் மரபானது, கடல்களில் உருவாகும் அலையானது விழுவதும் பின்பு எழுவதும் இயல்பானது, நிலவினை நம்பி இரவுகள் இல்லை விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை, ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் இளவேனில் உன் வாசல் வந்தாடும். இளந்தென்றல் உன் மீது பண்பாடும். இளவேனில் உன் வாசல் வந்தாடும். இளந்தென்றல் உன் மீது பண்பாடும். நலம் வாழ.
ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். ஜெர்மனியிலிருந்து டன்ஸ்டன் சேவியர் அவர்களின் தெரிவில் வந்த பாடல். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் மதிப்புக்குரிய சங்கீத வித்வான் சீதா லக்ஷ்மி அவர்களுக்காக அந்த பாடலை தந்திருந்தார் டன்ஸ்டன் சேவியர் அவர்கள். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து வரும் பாடலோடு நான் கதை ஆடல் நிகழ்ச்சிக்குள் செல்ல காத்திருக்கின்றேன். இந்த பாடலை எத்தனை பேர் கேட்டிருப்பீர்களோ தெரியாது. ஒரு புதிய திரைப்படத்தில் வந்த பாடல். சாயி பல்லவி அவர்களின் நடிப்பில் ஒரு அற்புதமான திரைப்படம் என்றும் கூறலாம். தண்டேல் என்ற திரைப்படம் தமிழ் மொழிபெயர்ப்பில் வந்த ஒரு பாடல். நாக சைதன்யாவோடு நடித்த ஒரு படம். அருமையான ஒரு படமும் கூட. பார்க்காதவர்கள் பாருங்கள். எங்கள் இளத்து கதை போலவும் சற்று இருக்கின்றது. காதலோடு கடலோடு இணைந்த ஒரு கதை. பாருங்கள் விரும்பினால் என்று கூறிக்கொண்டு அழகான இந்த பாடலோடு நானும் அடுத்த நிகழ்வுக்குள் செல்ல காத்திருக்கின்றேன். இதோ இந்த பாடல்.
கற்பூரம் போல கண்ணே உயிராடுது உன் குரல் கேட்காம மேகம் மூடுன வெண்ணிலவு போல சோகம் மூடுது பெண்ணே ஓ முகம் பார்க்காம புயல் காத்துல பொரிய போல செதறித்தா போற புள்ள உன் பேச்சு குட்டி பார்வை நான் வாழ உயிராச்சு ஏன் புட்டி குட்டி
வலையோட முடிச்செல்லாம் கெட்டியதான் இருக்குல்ல புச்சி தங்கம் என்னதம்மா புச்சி புரிஞ்சிச்சுமா நான் உன்ன பூச்சி தங்கன்னு கூப்பிடக்கூடாது அவ்வளவுதானே சரிம்மா இனிமே கூப்பிட
ஆறாக மண்ணில்லாத வேறாக நிக்கிறனி இல்லாம கொல்லுரிய கொல்லாம காலத்தொட்டு கேட்டுக்கிறேன் கண்ணத்துல போட்டுக்கிறேன் உன்னை விட்டு போகாம பாத்துக்கிறேன் நோகாம உப்பு கடல் மொத்தம் சுத்தி வந்த புள்ள பயம் இல்ல ஒத்த துளி உங்கள் நீரில்
இருக்க முடியாது பேசுடி புஜி தங்கோ
உன் பேச்சு மூச்சு ஓ புச்சி குட்டி பார்வை நான் வாழ உயிராச்சு ஏன் புச்சி குட்டி
Thank you.
வெகு தூரம் நீராருவி கண்ணூரம் நெஞ்சமெங்கும் சேதாரம் நிதாய ஆதாரம் எப்படி தங்கெஞ்சணுமோ எவ்வளவு கொஞ்சணுமோ உம்மனச நாங்கரைக்க இன்னும் என்ன செய்யணுமோ காத்து மழைச்சாரல் இல்ல கலங்கிழ குழியில் கரணமே தொழாம போதாயிரம் உள்ள
எதுக்கு சத்தியா இதெல்லாம் எவ்வளவு நாள் நீ இப்படி இருப்ப
இருக்கணும்க்கா இப்படி இருந்தாலும் என் காதலுக்கு பின்னால இருக்கிற வலியும் பயம் அவனுக்கு புரியும் அவன் போறப்ப நான் சிரிக்கல படகுல இருந்து போன் பண்ணப்ப கூட பேசல பொறுத்திருந்து பாரு இந்த 30 நாளைக்கு அப்புறம் போட்ல இருந்து இறங்கினதும் நீ தேடி ஓடி வருவான் பாரு
உன் பேச்சு
அருமையான ஒரு பாடல் அருமையான ஒரு திரைப்படத்தில் இருந்தென்று சொன்னால் மிகையாது. ஆமாம், அந்த காதலுக்குள் எத்தனை சந்தோஷங்கள் எத்தனை சோகங்கள். ஒரு நேரம் ஒரு கா அந்த குரலை கேட்டால் எப்படி இருக்கும் என்று இருவரின் தவிப்பும். உண்மையே காதலுக்குள் ஒளிந்து கிடக்கின்ற அந்த வலி அது உணர்ந்தால்தான் யாருக்குமே புரியும் என்று நினைக்கின்றேன். அருமையான அந்த பாடலை தொடர்ந்து அடுத்து வரும் நிகழ்வு SRS தமிழ் வானொலியின் கதை ஆடல் நிகழ்வுக்குள் செல்ல காத்திருக்கின்றேன். இன்றைய கதை ஆடல் நிகழ்வில் மண்டை தீவு கலை செல்வி அவர்கள் எழுதிய சிறுகதை சுபா என்ற சிறுகதை இதை வாசித்து அளிக்க வருகின்றார் எங்கள் மூத்த அறிவிப்பாளர் மதிப்புக்குரிய திருமதி ஆனந்த ராணி பாலேந்திரா அம்மையார் அவர்கள். இருவருக்கும் அன்பு கலந்த வாழ்த்துக்களை ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு கதையாடல் நிகழ்வுக்குள் செல்வோம். கதையாடல் நிகழ்ச்சி சிறுகதை சுபா இதோ உங்களுக்காக SRS தமிழ் வானொலியில்.
அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம். SRS தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் ஈழத்து எழுத்தாளர் மண்டை தீவு கலைச்செல்வி எழுதிய சுபா என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் சுபா சிறுகதை இலங்கையிலிருந்து வெளியாகும் ஞானம் சஞ்சிகை ஜனவரி 2024 இதழில் பிரசுரமானது. முதலில் கதாசிரியர் மண்டை தீவு கலைச்செல்வி பற்றிய ஒரு பார்வை. மண்டை தீவில் பிறந்த கலைச்செல்வி ஈழத்து பெண் எழுத்தாளர்களுள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு படைப்பாளி. 80 கால பகுதியில் எழுத ஆரம்பித்த கலைச்செல்வி முதலில் வானொலியில் குறுநாடகங்கள் உரை சித்திரங்கள் போன்றவற்றை எழுத ஆரம்பித்தார். இவரின் முதலாவது சிறுகதை அவள் துயில் கொள்கிறாள் ஈழநாடு பத்திரிகையில் பிரசுரமானது. அதனைத் தொடர்ந்து இதுவரை 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார். இவை ஈழநாடு, ஈழமுரசு, வீரகேசரி, மித்திரன், தினகரன், தினக்குரல், சுடர், மல்லிகை, நாற்று, வெளிச்சம், ஞானம் போன்ற பத்திரிகைகள் சஞ்சிகைகளில் பிரசுரமாகியுள்ளன. முற்றுப்பெறாத முடிவுகள் என்னும் நாவலை மிகச் சிறு வயதிலேயே எழுதி வெளியிட்டுள்ளார். சிறுகதைகள் மட்டுமல்லாது கவிதை, கட்டுரை, விமர்சனம், நாடகம் என நிறைய எழுதியுள்ளார். போர்ச்சூழல், இடப்பெயர்வு போன்ற காரணங்களால் இவரின் எழுத்துப் பணி சில காலம் தடைப்பட்டிருந்த போதும் மீண்டும் தனது பணியை மிடுக்குடன் ஆரம்பித்துள்ளார். மண்டைதீவு கலைச்செல்வி சங்கீதத்திலும் ஆன்மீகத்திலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். இவரின் கற்பாறைகள் கண்ணீர் சிந்துகின்றன என்ற சிறுகதை தொகுதி 2022 வெளியானது. இந்த நூல் பற்றியும் மண்டைதீவு கலைச்செல்வி பற்றியும் ஈழத்தின் மூத்த படைப்பாளி தாமரை செல்வி அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தன்னை சுற்றியுள்ள சமூகத்தின் செயற்பாடுகளையும் அம்மக்கள் வாழ்வை எதிர்கொண்ட விதத்தையும் தனது இயல்பான எழுத்துக்களில் பதிவு செய்ததன் மூலம் கவனம் பெற்ற எழுத்தாளராக தன்னை அடையாளப்படுத்தியவர் கலைச்செல்வி. இவரது கதை மாந்தர்கள் நாம் அன்றாடம் காண்பவர்களே. அவர்களுக்கான பிரச்சனைகளும் போராட்டங்களும் இவரின் கதைகளுக்கான கருவாக அமைந்துள்ளன. பெண்களின் உணர்வுகள் பற்றியும் நிறைய கதைகளை எழுதியுள்ளார். வாழ்வை தைரியமாக எதிர்கொள்ளும் பெண்களையே அடையாளப்படுத்தியிருக்கிறார். சிறுகதை சுபா, எழுதியவர் மண்டைதீவு கலைச்செல்வி, வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. சுபாவின் கை தொலைபேசி 3 தடவைகள் அடித்து ஓய்ந்தது. இரவு 11 மணி இருக்கும். அந்த 2 மாடிகளை கொண்ட அழகிய வீட்டின் முன் ஹாலிலும் சுபாவின் அறையிலும் மட்டும் மின் விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அது சுபா தையல் வேலை செய்வதற்காக மட்டும் பயன்படுத்தும் அறை. தன்னையே மறந்து தையல் மெஷினில் தலையை சரித்தவள் உறங்கி போனாள். அம்மா பார்வதி இவ்வளவு சொல்லியும் சுபா எழுந்து சாப்பிடவும் இல்லை. தூங்குவதற்கு தன்னுடைய அறைக்கு போகவும் இல்லை. விடிந்தால் 10 மணிக்குள் 3 சாரி பிளவுஸ் தைத்தாக வேண்டும். முந்தித்தான் நாங்கள் கஷ்டப்படேக்க நீ கண்முடிச்சு தச்சனி. அப்பா அந்த உழைப்போட உன்ற உழைப்பும் சரிக்கு சரியா இருந்தது. ஆனால் இப்பவும் நீ ஏன் கஷ்டப்பட வேணும்? ஓடர்களை குறைச்சிடு என்று சுபாவின் அம்மா அடிக்கடி சொல்வதுண்டு. ஆனால் சுபாவுக்கு யாருடைய முகத்தையும் முறைத்து பேசி பழக்கமில்லை. எல்லோருமே அவளிடம் வாடிக்கையாக வருகிறவர்கள்தான். அந்த ஊரில் திருமணம், சாமத்திய வீடு, பிறந்த நாள், கோவில் திருவிழா என்றால் சுபாவுக்கு ஓடர்கள் கூடிவிடும். அவளின் கைப்பட்டால் உடையும் உடுத்துபவர்களும் அழகாகி விடுவார்கள் என்று ஊரில் பலரும் சொல்லிக் கொள்வதுண்டு. சாதாரண தரம் எழுதிவிட்டு 6 மாதம் பொழுதுபோக்கிற்காக தையல் பழகியவள் பின்னாட்களில் அதுவே அவள் சுய தொழிலாகவும் மாறும் என்று எப்போதும் அவள் நினைக்கவில்லை. சுபாவுக்கு 3 சகோதரிகள், கடைசியாக 1 தம்பி. சுபாவின் அப்பா செல்லத்துறை ஒரு விவசாயி. ஊரில் தீவகத்தில் தென்னைகள் பனைகள் நிறைந்த 20 பரப்பு காணியும் வயல் காணியும் புகையிலை தோட்டம் செய்வதற்கென 10 பரப்பு காணியும் அவருக்கென இருந்தது. 1990 கோட்டை அடிபாட்டின் போது எல்லாம் அழித்து எரிக்கப்பட்ட போது, ஒட்டுமொத்தமாக தீவக மக்கள் இடம்பெயர்ந்த போது சுபாவின் குடும்பமும் நிற்கதியாகி நிலை குலைந்து போனது. 1 சில நாட்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்துவிட்டு பூநகரி பாதையூடாக கிளிநொச்சிக்கு வந்து உரித்திரபுரத்தில் செல்லத்துறையின் தூரத்து உறவுக்காரரான சுந்தரத்தின் காணியில் ஒரு சிறிய வீடு போட்டு இருந்தார்கள். நிவாரணத்திற்கென தரும் அத்தியாவசிய சாமான்களோடு மிக கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த போதுதான் சுபா தன்னுடைய கழுத்தில் கிடந்த சங்கிலியை அம்மாவின் சம்மதம் இல்லாமல் விற்று ஒரு தையல் மெஷின் வேண்டி தைக்க ஆரம்பித்தாள். ஆரம்பத்தில் ஒருவர் இருவரென வந்து தைத்தார்கள். சுபாவின் தொழில் நேர்த்தியும் கடின உழைப்பும் நிற்க இருக்க நேரமில்லாத ஒரு தையல்காரியாக உருவெடுக்க வைத்தது. அவர்கள் வாழ்வில் அது ஒரு பொற்காலம்தான். செல்லத்துறையும் சிறிய அளவில் தேங்காய் மரக்கறி என்று வியாபாரம் செய்தார். அந்த ஊர் மக்களின் ஆதரவும் வரவேற்பும் அவர்களுக்கு பிடித்திருந்தது. சுபாவுக்கு அடுத்தவளான மாலினிக்கு படிப்பு ஓடவில்லை. சாதாரண தரத்தோடு வீட்டில் இருந்து கொண்டாள். மற்றவர்கள் மூவரும் தொடர்ந்து படித்தார்கள். இந்த வேளையில் தான் ஆனையிறவிலிருந்து ஏவப்பட்ட ஷெல்கள் கிளிநொச்சி நகர் பகுதியிலும் அதை அண்டிய கிராமங்களிலும் வீழ்ந்து வெடிக்க தொடங்கியது. உருத்திரபுரத்திலும் பல விமான தாக்குதலால் பல உயிர்களும் காவு கொள்ளப்பட்ட வேளை உக்கிரமான யுத்தம் கிளிநொச்சியை நோக்கி நகர்த்தப்பட்ட வேளை. அங்கிருந்தும் மக்கள் அக்கராயன், ஸ்கந்தபுரம், வெண்ணேரிக்குளம், ஆனை விழுந்தான் போன்ற இடங்களை நோக்கி தஞ்சம் புகுந்தனர். சுபாவின் குடும்பமும் இடம்பெயர்ந்து ஸ்கந்தபுரத்திற்கு வந்திருந்தார்கள். ஏற்கனவே பல இடப்பெயர்வுகளை சந்தித்த குடும்பம் என்றபடியால் சுபாவின் வீட்டில் வாகனம் விட்டு ஏற்றும் அளவுக்கு தையல் மெஷினை தவிர வேறு பொருட்கள் இருக்கவில்லை. தங்கள் உடுப்புகளையும் புத்தகங்களையும் சமையல் பாத்திரங்களையும் ஒரு உரப்பையில் எடுத்துக்கொண்டார்கள். சுபாவின் குடும்பத்துக்கு உருத்திரபுரம் போன்று ஸ்கந்தபுரம் அமையவில்லை. வசதிகள், தொழில் வாய்ப்புகள் எதுவும் சரியாக நிலை பெறவில்லை. நோய்கள், மருந்து தட்டுப்பாடு என்பதோடு நிவாரண சாமான்களும் கிடைக்கவில்லை. இதற்குள் சுபாவின் இரண்டாவது தங்கை நிலானியும் கடைசி தங்கை அமிர்தாவும் பெரிய பிள்ளைகளாகிவிட்டார்கள். வயதுக்கு வந்த 4 பெண் பிள்ளைகளையும் கடைக்குட்டி சேரனையும் வைத்துக் கொண்டு செல்லத்துறையும் பார்வதியும் தவித்து போனார்கள். அவை மிகுந்த சவால்களும் போராட்டங்களும் நிரம்பிய நாட்களாக அமைந்திருந்தது. நோயினாலும் பொருளாதார நெருக்கடிகளாலும் யுத்தத்தினாலும் மனித மரணங்கள் மலிந்து போன நாட்கள் அவை. கோரத்தின் உக்கிரப்பிடியில் நகர மறுத்த நிமிடங்கள் அவை. எப்படித்தான் அவைகளை கடந்து வந்தோமோ என இப்போதும் சுபா நினைத்து பார்ப்பதுண்டு. அதன்பின் ஒரு குறுகிய கால யுத்த நிறுத்தத்தை பயன்படுத்தி சுபாவின் குடும்பம் உயிரை பணியம் வைத்து வவுனியாவுக்கு வந்து அங்கு ஒரு கிழமை முகாமில் தங்க வைக்கப்பட்டு பின்பு திருகோணமலை சென்று அங்கிருந்து காங்கேசன்துறை வந்தடைந்து அதன்பின் யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்தார்கள். பார்வதியின் சகோதரியொருவர் உரும்பிராயில் ஒரு தோட்டக்காணியுடன் சேர்ந்த வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்துக் கொடுத்தாள். அந்த காணியில் மரக்கறி வகைகளை பயிரிட்டார் செல்லத்துறை. சுபாவும் மீண்டும் தன் தையல் வேலைகளை தொடங்கினாள். அம்மா பார்வதியும் மாலினியும் சமையல் தவிர்ந்த நேரம் போக அப்பாவுக்கு தோட்டத்தில் உதவியாயிருந்தார்கள். ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் நாட்கள் செல்ல செல்ல அவர்களுடைய வருமானம் ஓரளவுக்கு நிறைவாக இருந்தது. சுபாவின் இரு தங்கைகளும் தம்பியும் படித்தார்கள். 2-3 வருடங்கள் சுமாராக ஓடியது. 4 பெண் பிள்ளைகளையும் எப்படி வாழ வைக்கப் போகிறோம் என்ற கவலை பார்வதியை இடைக்கிடையே உலுக்கி எடுத்தது. கையில மடியில ஒன்றுமில்லாமல் புரோக்கர் மாரட்ட குறிப்பு என்று கொடுக்கிறது என்று பெருமூச்சு விடுவாள் பார்வதி. படைச்சவன் படியளப்பான் என்பார் செல்லத்துறை. அந்த நேரத்தில்தான் சுபாவுக்கு ஒரு திருமணம் வீடு தேடி வந்தது. மாப்பிள்ள வெளிநாட்டிலிருந்து வந்து நிற்கிறார். அவருக்கு 3 சகோதரங்கள், எல்லாரும் வெளிநாடுதான். தாயின் தகுப்பனும் இங்கேதான் இருக்கினோம் என்று தொடங்கி விவரங்களை கோரினான் புரோக்கர். நீங்கள் சீதனம் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை, எல்லாம் அவியல் பார்த்துக் கொள்ளுவினம் என்றும் கூறினான். சுபாவின் வீட்டிலிருந்து பக்கத்து தெருவில்தான் மாப்பிள்ளை வீடும் இருந்தது. செல்லத்துறைக்கும் மாப்பிள்ளையின் பெற்றோரை தெரியும். நல்ல பண்பானவர்கள். விசாரணைக்கு இடமில்லாமல் சட்டுப்புட்டென்று திருமணமும் நடந்தது. சுபாவுக்கு வேண்டிய நகைகளும் கொடுத்து திருமணச் செலவையும் மாப்பிள்ளை பகுதியே செய்தார்கள். வீட்டிலுள்ள அனைவருக்கும் உடுப்புகளும் எடுத்தார்கள். திடீரென அதிர்ஷ்ட தேவதை வந்து கதவு தட்டியது போன்று சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனார்கள் சுபாவின் குடும்பத்தினர். திருமணம் 15 நாட்களில் நிச்சயமாகி முடிந்தது. மாப்பிள்ளை அகிலனும் ஜெர்மன் போய்விட்டார். சுபாவும் மாமா மாமியுடன் போயிருந்து கொண்டு தன்னுடைய தாய் தகப்பனை போல பக்குவமாய் பார்த்தாள். அகிலன் சுபாவோடு அவர்கள் வீட்டு லேண்ட் போனில் ஒவ்வொரு நாளும் கதைப்பான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அகிலனிடமிருந்து அழைப்புகள் வந்தபடியே இருக்கும். அது பல மணி நேர உரையாடல்களாக நீண்டு கொண்டே இருக்கும். சில நேரங்களில் நடுராத்திரியின் முழு நேர பொழுதையும் காதல் கவிக்கொள்ளும். நித்திரையற்ற அவ்விரவுகள் அகிலனின் குரலோடே விடிந்து கொண்டிருந்தது. ஜெர்மனி நகரத்தின் நேரங்களுக்கும் விடியலுக்கும் சுபாவின் கண்கள் பழக்கப்பட்டிருந்தது. அன்புகள் அளவற்று பரிமாறப்பட்டு கொண்டிருந்தது. இதற்கிடையில் செல்லத்துறை ஊரில் இருந்த காணிகள் சிலவற்றை விற்று உரும்பிராயில் ஒரு 4 பிறப்பு காணி வேண்டி 2 பிறப்பை தங்களுக்கும் 2 பிறப்பை மாலினிக்கும் எழுதிவிட்டார். பார்வதியிடமிருந்த ஒரு சில நகைகளையும் மாலினிக்கென சில நகைகளையும் செய்து ஒன்று சேர்த்து மாலினிக்கு அந்த ஊரிலேயே பலசரக்கு கடை வைத்திருக்கும் சுரேஷுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அடுத்து வந்த ஆண்டில் நிலானிக்கும் ஒரு வெளிநாட்டு சம்பந்தம் தேடி வந்தது. நிலானியுடன் கூடி படித்த நண்பியின் அண்ணன் நிலானியின் போட்டோவை தனது தங்கையின் ஆல்பத்தில் பார்த்துவிட்டு பெண் கேட்டு வந்தார்கள். அவர்களின் குடும்பத்தில் எல்லாமே சரியான நேரத்தில் சரியாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் மூத்தவளுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை என்று விழுந்தடித்து திருமணம் செய்து 3 வருடங்களாகியும் அவள் இன்னமும் கணவரிடம் போய் சேரவில்லை. காரணமும் புரியவில்லை என்ற கவலையில் நிலானியின் திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்க செல்லத்துறையும் பார்வதியும் ஜோதித்தார்கள். ஆனால் நிலானி அந்த திருமணத்தை செய்வதற்கு மனம் விரும்பினாள். திருமணமும் சிறப்பாக நடந்தது. 1 வருடத்துக்குள் நிலானி லண்டன் போய்விட்டாள். அவள் போன அடுத்த வருடமே நிலானி தன் கணவரின் நண்பரான லண்டனில் இருக்கும் சுகுமாருக்கு அமிர்தாவை திருமணம் பேசி முடித்தாள். மூத்த மாப்பிள்ள வந்த யோகந்தான் என்று ஊர் முழுதும் பேசிக்கொண்டார்கள். அமிர்தாவும் லண்டன் போய்விட்டாள். கடைக்குட்டி சேரனும் படிப்பு முடித்து கிளிநொச்சி கச்சேரியில் வேலை செய்து கொண்டிருந்தான். அவனோடு வேலை பார்க்கும் நர்மதாவை விரும்பி திருமணமும் செய்து கொண்டு வட்டக்கச்சியில் நன்றாக இருக்கிறான். செல்லத்துறை தாங்கள் குடியிருக்கும் காணியை அமிர்தாவுக்கு எழுதி கொடுத்திருந்தார். காலம் யாருக்காகவும் நிற்காமல் ஓடிக்கொண்டிருந்தது. வருடங்கள் 5-6 கழிந்த பின்பும் சுபாவின் வாழ்வில் மாற்றம் வராதது எல்லோருக்கும் கவலையை கொடுத்தது. அக்கா, அத்தான் என்னவாம், நாங்கள் போன் எடுத்தாலும் எடுக்கிறார் இல்லை என்று தங்கைமாரும் சுபாவை கேள்விகள் கேட்க தொடங்கினார்கள். சுற்றி இருப்பவர்களின் கேள்விக்கும் சொந்தக்காரர்களின் கேள்விக்கும் சுபாவிடம் பதில் இருக்கவில்லை. முன்போல எதுவும் தனக்கு நன்றாக நடக்கவில்லை என்பதை உணரத் தொடங்கிவிட்டாள். மாற்றங்கள் அவள் வாழ்வில் ஏற்படவில்லை, ஆனால் அகிலனிடம் ஏற்பட்டிருந்தது. அவனிடமிருந்து வரும் அழைப்புகள் முற்றாகவே குறைந்துவிட்டது. 2-3 நாட்களுக்கு ஒரு முறை வரும் அழைப்புகள் நீடிக்கும் நேரமும் குறைந்து போனது. காரணங்கள் கேட்டால் துடிக்கும் வக்கிரமான கோபத்தின் வார்த்தைகள் மட்டும் பதிலாய் வரும். கோபமா கதைச்சாலும் பரவாயில்லை, கொஞ்ச நேரம் கதையுங்களன். கண்ணீரோடு கேட்ட கெஞ்சல்களுக்கு கூட அகிலனிடமிருந்து மாற்றங்கள் இல்லை. காத்திருப்புகள் கண்ணீரோடு போனது. தொலைபேசியும் அவளும் யாரும் தேடாத அனாதியாய் கிடந்தார்கள். எந்த மாற்றத்திற்கும் விடை கிடைக்காமல் தவித்தாள் சுபா. அவளுடைய பெற்றோருக்கும் நிலைமை புரிந்தாலும் அதற்காக அவர்களால் வருந்த மட்டும்தான் முடிந்தது. சுபாவும் தன் மாமா மாமியை கஷ்டப்படுத்தாது மௌனமாயிருந்தாள். அவளுக்குள் ஒரு எதிமலை வெடித்து சிதற தயாராகிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் காய்ச்சல் என்று படுத்த அவளுடைய மாமா திடுமென போய் சேர்ந்து விட்டார். மாமி தனித்து போன உணர்வில் தவித்து போனார். மாமாவின் செத்த வீட்டிற்கு வெளிநாட்டிலிருந்து அகிலனின் 2 சகோதரிகள் வந்திருந்தார்கள். அகிலன் வரவில்லை. சுபாவை பற்றி யாரும் அக்கறைப்படுவதாக தெரியவில்லை. நாட்கள் கடந்த நிலையில் அகிலனின் சகோதரியொருவர் சுபாவின் மாமியை ஸ்பான்சர் பண்ணி எடுத்தாள். எல்லா கடமைகளும் முடித்துவிட்டு 8 வருட காத்திருப்பின் தோல்வியையும் விடையில்லா கேள்விகளையும் சுமந்து கொண்டு தன் வீடு வந்தாள் சுபா. அவளுடைய அப்பாவும் அம்மாவும் தங்கை மாலினியும் கண்கலங்க சுபாவை வரவேற்றார்கள். முன்பு இருந்த வீடு இருந்த இடத்தில் 2 மாடிகளை கொண்ட சகல நவீனத்துவ வசதிகளோடு ஓர் அழகிய வீட்டை அமிர்தா கட்டியிருந்தாள். தன்னுடைய தாய் தந்தை வசதியாய் வாழ்வதையிட்டு சுபா ஒரு புறம் மன நிறைவும் சந்தோஷமும் அடைந்தாள். சுபாவின் தையல் மெஷின் பவித்திரமாக ஒரு அறையின் மூலையில் துணியொன்றினால் மூடப்பட்டிருந்தது. மாலினியும் தன் தகுதிக்கேற்ப ஒரு வீட்டை கட்டியிருந்தாள். காலத்தின் நகர்வு சுபாவின் வாழ்வை தவிர எல்லோர் வாழ்விலும் நல்ல மாற்றங்களை கொடுத்திருந்தது. அகிலனை பற்றி சுபாவிடம் கேட்பதற்கு யாருக்கும் துணிவு வரவில்லை. வீணாக அவசரப்பட்டு பிள்ளையின் வாழ்க்கையை தொலைத்து விட்டோமே என்கின்ற குற்ற உணர்வில் சுபாவின் பெற்றோர் தவித்து போயிருந்தார்கள். நாட்கள் நகர நகர சுபாவின் மனநிலை உணர்வுகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஊர் முழுதும் சுபாவுக்காக அனுதாபப்பட்டது. சரியான குடியாம், அவனுக்கு அங்கேயும் ஒரு குடும்பம் இருக்காம், போத வஸ்து கடத்தி ஜெயிலில் இருக்கிறானாம் என்று பலவிதமாய் கதைத்தார்கள். எல்லா பேச்சுக்களையும் வார்த்தைகளையும் கடந்து வர பழகிவிட்டாள். ஏதோ ஒரு காரணத்தால் சுபாவின் வாழ்வு, இளமை, எதிர்பார்ப்புகள், கட்டி வைத்த கனவுகள் எல்லாமே எங்கோ தேட முடியாத தொலைவில் தொலைந்து காணாமல் போய்விட்டது என்பது மாத்திரம் சுபாவுக்கு புரிந்தது. மாலினிக்கும் அடுத்தடுத்து 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். மூத்தவன் ரகுராம் சுபாவோடு வந்து ஒட்டிக்கொண்டான். மாலினியின் பிள்ளைகள் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்குமாய் ஓடியாடி மகிழ்வதில் சுபாவுக்கும் அவர்கள் பெற்றோருக்கும் கொஞ்சம் நிம்மதியை கொடுத்தது. சுபா ரகுராமை தன்னுடனேயே வைத்துக் கொண்டாள். எல்லா இழப்புகளின் இடைவெளிகளையும் ரகுராம் நிரப்பியிருந்தான். அவனை குளிப்பாட்டுவது, சாப்பாடு ஊட்டுவது, பாடம் சொல்லிக் கொடுப்பது, அவனது உடுப்பை கழுவி போடுவது என தன் குழந்தையாய் பாவித்து மெய்மறந்தாள் சுபா. சுபாவின் இந்த மாற்றம் கண்டு மாலினியும் தன் பிள்ளையை விட்டுக் கொடுத்தாள். ஒருவேளை இடைவெளியில் இரு வீடுகளும் இருந்ததால் மாலினிக்கு அது பெரிய விடயமாக தெரியவில்லை. சுபா மீண்டும் தைக்க தொடங்கினாள். ரகுராம் பாடசாலைக்கு போய் வருவான். அவனுடைய படிப்பு செலவுகளையும் தானே கவனித்தாள் சுபா. லண்டனில் இருக்கும் 2 தங்கைகளும் தங்கள் குடும்பங்களோடு வருடத்துக்கு ஒருமுறை வந்து போனார்கள். தம்பி சேரனும் பிள்ளைகளோடு மாதம் ஒருமுறை வந்து போவார். மாலினியின் பிள்ளைகளும் வளர்ந்து படிக்கத் தொடங்கிவிட்டார்கள். மாலினிக்கு மாத்திரம் கொஞ்சம் பண கஷ்டம் இருந்து வந்தது. அவளுடைய பிள்ளைகள் எல்லோரும் பெரியம்மா பெரியம்மா என்று ஓடி வருவார்கள். அவர்களை அன்போடு வழி நடத்தினாள் சுபா. சில நாட்களிலேயே அகிலனை மறந்தே போனாள் சுபா. மாடி வீட்டில் வாழ்ந்தாலும் முன்பு போல் பாடுபட்டு உழைக்க வேண்டிய அவசியம் இல்லாத போதும் செல்லத்துறையும் பார்வதியும் அமைதியின்றியே வாழ்ந்தார்கள். ரகுராம் வளர்ந்த பிறகு சுபாவை பற்றிய விடயங்களை மாலினி சொல்லி அறிந்து கொண்டான். அவன் சுபாவை ஒரு தாயின் நேசிப்பிலிருந்து தாண்டி அவளை கடவுளாய் மதித்தான். பெரியம்மா என அழைப்பதோடு சிங்கப்பெண்ணே, ராஜமாதா என்றெல்லாம் அழைத்து அவளை சந்தோஷப்படுத்துவான். சுபாவின் போன் மீண்டும் அடித்தது. பதறிப்போய் விழித்தாள் சுபா. இரவு 12 மணி ஆகியிருந்தது. எல்லாம் போட்டது போட்டபடி தையல் மெஷினின் மேல் தூங்கிவிட்டோமே என நினைத்தபடி போனை எடுத்து பார்த்தாள். புது நம்பரிலிருந்து 6 மிஸ் கால் வந்திருந்தது. அவள் அம்மாவும் அப்பாவும் நன்றாக தூங்கியிருந்தார்கள். மாலினியின் வீட்டில் ஒரு அறையில் வெளிச்சம் தெரிந்தது. மாலினியின் மகள் படித்துக் கொண்டிருக்கிறாள் என ஊகித்தாள். ரகுராம் வீட்டில் இருந்தால் நேரத்துக்கு சாப்பாடு நித்திரை என சுபாவை கரத்தோடு பிடிவாதமாய் நின்று செய்விப்பான். நாட்களும் இவ்வளவு வேகமாய் நகர்ந்துவிட்டது. ரகுராம் இயன் மருத்துவம் 2 வருடம் பேராதனை பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார். சுபாவுக்கும் 55 வயதாகிறது. மண்ணிலே எழுதி தண்ணீரால் கழுவிவிட்டது போல் சுபாவின் வாழ்வும் கரைந்து கடந்து கொண்டிருந்தது. சுபாவுக்கு திருமணமாகி 25 வருடங்கள் ஆகிவிட்டன. அகிலன் அவளை ஏன் திருமணம் செய்தான்? ஏன் தன்னோடு இவளை அழைக்க முடியாமல் போனது? இதன் பின்னணியில் யாராவது இருக்கின்றார்களா, அல்லது சுபாவை பிடிக்காமல் போனதா? முதல் 5 வருடங்களும் சும்மாதான் கதைத்தானா? பெற்றோரின் வற்புறுத்தலுக்காகத்தான் கல்யாணம் செய்தானா? உண்மையிலேயே அவனுக்கு தகாத முறையில் குடும்பம் இருக்கிறதா? சுபாவின் தங்கைகள் நிலானி, அமிர்தா இருவருக்கும் வெளிநாட்டில் தானே மாப்பிள்ளை எடுத்தோம். நாட்டு நிலை காரணமாய் வேறு வழியின்றி வெளிநாடு போன நமது இளைஞர்கள் எவ்வளவோ பேர் தாங்கள் வாழ்ந்த குடும்பங்களையும் தங்கள் குடும்பங்களையும் தூக்கி சுமந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். அமிர்தாவின் கணவர் தன்னுடைய மாமா, மாமி, மைத்துனி வசதியாய் வாழ வேண்டும் என்ற ஆசையோடு தானே இந்த மாடிகள் கொண்ட வீட்டை கட்டினார். மாமா மாமியை தன் தந்தையை தாய் போல் மதிக்கும் அமிர்தாவின் நிலானியன் ஏன் சுபாவின் பல நண்பிகளின் கணவன்மார்களின் மத்தியில் அகிலன் மாத்திரம் ஏன் இப்படி? எல்லாம் சுபாவின் தலையெழுத்தா? இப்படி பல நாட்கள் சுபா ஏங்கி தவித்து குழம்பி பின்னாட்களில் தானாகவே தெளிந்து நிதானமானாள். எழுந்து பச்சை தண்ணீர் குடித்துவிட்டு வந்து தன் கட்டிலே சாய்ந்தாள். மீண்டும் அவளுடைய போன் அடித்தது. அதே நம்பர். ஹலோ, சுபா குரல் கொடுத்தாள். மறுமுனையில் தாமதம் தெரிந்தது. ஹலோ ஹலோ, யாரு? ஹலோ, சுபாவா? கதைக்கிறீங்கள்? ஓம், நீங்க? ஒரு ஆணின் குரல். அவளால் சட்டென்று இனம் காண முடியவில்லை. நான் அகிலன் கதைக்கிறேன். உங்களோட நம்பரை நல்லா கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். நான் போனை கட் பண்ணாம கொஞ்சம் கேளுங்கோ. ஏதோ கால கஷ்டங்கள் உங்களை நான் ஏமாத்தி போட்டேன். என்ன மன்னிச்சு கொள்ளுங்கோ. சொல்ல முடியாத காரணங்கள் பல. நான் ஊருக்கு வரப்போறேன். உங்களைய ஒரு தரம் பார்த்து மன்னிப்பு கேட்க வேணும். சுபா கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. தடுமாறி போனாள். அகிலன் என்று தெரிந்தவுடன் அவள் வாய் திறக்கவில்லை. போனை அவள் கட் பண்ணி விடுவாளோ என்ற எண்ணத்தில் அவனும் படபடவென பேசி முடித்து விட்டான். சுபாவும் போனை கட் பண்ணி வைத்துவிட்டு தூங்க முயற்சித்தாள். தூக்கம் வரவில்லை. அந்த குரல் அவளின் வாழ்வை முடித்து வைத்த குரல். இத்தனை வருடங்கள் கடந்த பின்பு அவள் வாழ்வில் மீண்டும் கேட்பாள் என்று கனவிலும் நினைக்கவில்லை. இதயம் அடித்துக் கொண்டது. அழுகை வரவில்லை, தூக்கமும் இல்லை. ஏதோ ஓர் இனம் புரியாத உணர்வு நெஞ்சை பிளந்து கொண்டிருந்தது. அவள் தொலைத்த நாட்களும் நினைவுகளும் கனதியாய் கண்களை நனைத்தது. இந்த விடயத்தை சுபா யாரிடமும் சொல்லவில்லை. ஆனாலும் நெஞ்சுக்குள் முள் போன்று அது குத்தியது. சில வேளை அகிலன் கூறியது போல் ஊருக்கு வந்துவிட்டால் ரகுராமோ, தம்பி சேரனோ, மாலினியின் கணவரோ சும்மா இருக்க மாட்டார்கள். அன்றைய இரவும் அதனை தொடர்ந்து வந்த நாட்களிலும் சுபா நிம்மதியாயிருக்கவில்லை. ஒரு நாள் காலை மாலினி அவசரமாக வீட்டுக்குள் ஓடி வந்தாள். அம்மா, அம்மா, அந்த அகிலன் வந்து நிற்கிறானா? யாரு? என்ன சொல்ற? ஓமம்மா, அகிலன் வெளிநாட்டால வந்து நிற்கிறானா? பூரண மாமி சொன்னவ. அவன் சிறியதாய் வீட்டில் நிற்கிறானா? அவனோட கதைச்சவாம். சுபாக்காவுக்கு தன்ட பேரில் உள்ள காணிகளை எழுதி கொடுத்துட்டு அக்காட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போக போறானாம். ஆளுக்கு சரியான வருத்தங்களா என்று மாலினி மூச்சு விடாமல் சொல்லி முடித்தாள். பாழ் படுவான். அவன் சீலம்பா காணிகளே யாருக்கு தேவை? மன்னிப்பு கேட்டா போல எல்லாம் சரியாய் வந்துடுமாமோ? வரட்டும் பாப்பா. பார்வதி இரத்தம் கொதிக்க கத்தினாள். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு நிதானமாய் வந்தாள் சுபா. ஒரு தரம் ஆத்திரப்பட வேண்டாம். மாலினி, சுரேசிட்ட சொல்லு, இதை பற்றி ஒன்றும் அலட்டி கொள்ள வேண்டாம் என்று. சேரனுக்கும் ஒன்றும் சொல்ல வேண்டாம், முக்கியமா ராமுக்கு. கேம்பஸில் சோதனை நடந்து கொண்டிருக்கு, இன்னும் கொஞ்ச நாளில் சோதனை முடிய வந்துடுவான். அதுக்கு பிறகு அவனுக்கு நான் சொல்கிறேன். எல்லாரும் உங்களோட வேலைகளை போய் பாருங்கோ. சுபா சொல்லிவிட்டு தன் அறையில் போயிருந்து கொண்டாள். இரண்டு நாட்கள் போக ரகுராம் வீட்டுக்கு வந்துவிட்டான். எல்லோரும் சுபாவின் சொல்லுக்கு அடங்கி அமைதியாக இருந்தார்கள். சுபா ரகுராமை அழைத்து அமைதியாய் ஒவ்வொன்றாய் சொல்லி முடித்தாள். ரகுராம் சந்தி வரைக்கும் தந்தையின் கடை வரை போனவன் உடனே திரும்பி வந்தான். பெரியம்மா என அழைத்தான். என்னப்பன் சுபா கேட்டாள். பெரியம்மா, அகிலனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து பெரியாஸ்பத்திரி இல்லையா, இன்னும் மயக்கமாத்தான் இருக்கிறாராம். வெளியில இருக்கிற சகோதரங்கள் வருகினமா? ஆ, அப்படியா? மனதில் எழுந்த இனம் புரியாத பதட்டத்தை அடக்கிக் கொண்டு கேட்டாள் சுபா. சுபா, அகிலன்ற நிலைமை கொஞ்சம் பிழையாத்தான் இருக்கு. உன்னை பார்க்கத்தான் வந்தவனாம், ஏதோ யோசிச்சு செய் என்று பக்கத்து வீட்டு கணபதி மாமா சொன்னார். 25 வருடமாய் நானும் இருக்கிறேன், நீதி கேட்க யாரும் வரவில்லை. என்னுடைய சுயமரியாதையை சோதித்து பார்க்கிறார்களா? சீ, தனக்குள் கொந்தளித்தாள் சுபா. திடீரென ஒரு முடிவுக்கு வந்தவளாய், ராம் இங்க வந்துட்டு போ. ராம் ஓடி வந்தான். என்ன பெரியம்மா? நான் அகிலனை போய் பார்க்க வேணும், என்னோட நீ வா. ஓகே பெரியம்மா, எந்த மறுதளிப்புமின்றி சம்மதித்தான் ராம். பார்வதியும் செல்லத்துறையும் மாலினியும் சுபாவின் இறுகிப்போன முகத்தை ஒருவித அச்சத்தோடு பார்த்து கொண்டு நின்றார்கள். சுபாவும் ரகுராமும் புறப்பட்டார்கள். ஆஸ்பத்திரிக்குள் நுழைந்து ICU ஓட்டை அடைந்தார்கள். அங்கே அகிலனுக்கு பக்கத்தில் யாரும் இல்லை. 60 வயது அகிலன் 80 வயது கிழவன் போல் ஒரு குருவியைப் போல் படுத்திருந்தான். 55 வயது என்றாலும் 40 மேல் யாருமே மதிப்பிட முடியாத இளமையுடனும் அழகுடனும் சுபா அங்கு நிற்கிறாள். ஒரு ஆணுக்குரிய கம்பீரத்தோடு நிமிந்து நின்று அவளுக்கு தாலி கட்டியது சுபாவுக்கு ஞாபகம் வந்தது. அவன் தன்னை உதாசீனம் செய்ததும் ஞாபகம் வந்தது. அகிலன் வாழ முடியாமல் நோய்க்கு விருந்தாகி இறக்கும் தருணத்தில் தன் தவறை உணர்ந்திருக்கிறான். அவனுடைய குற்ற உணர்வு சுபாவை நேரிலே சென்று பார்க்க முடியாமல் தாமதப்படுத்தியிருக்கிறது. திடீரென பயணக்களைப்போடு அங்கு வந்த அகிலனின் சகோதரி அகிலனை பார்த்து சத்தம் பெறாமல் விம்மி விம்மி அழுதாள். அவள் அங்கு நின்ற சுபாவை அடையாளம் காணவில்லை. பின்பு ஏதோ ஞாபகம் வந்தவளாக சுபாவை கட்டிக்கொண்டு விம்மினாள். சுபாவுக்கு அழுகை வரவில்லை. அவளுடைய கண்ணீர்கள் எப்போதோ வற்றி போய்விட்டன. அகிலனின் தங்கை ஏதேதோ சொன்னாள். அண்ணா, தண்ட பேரில் உள்ள காணிகளை உங்களுக்கு எழுதி தந்து போட்டு கொஞ்சம் பேங்கிலையும் போட்டுட்டு வருவோம் என்றுதான் வந்தவர், அவள் சாதாரணமாய் சொன்னாள். சுபாவுக்கு அவள் வார்த்தைகள் நெருப்பாய்ச்சுட்டது. சுபா சட்டென்று தன் ஹேண்ட்பேக்கை திறந்து அதற்குள் இருந்த அந்த பெட்டியை எடுத்து அகிலனின் தங்கையின் கையை பிடித்து அழுத்தி கொடுத்தாள். அதற்குள் சுபாவுக்கு அகிலன் போட்ட நகைகளும் தாலிக்கொடியும் இருந்தது. இதை அவர்கிட்ட கொடுங்கோ என்று கூறிவிட்டு வெளியே நடந்தாள் சுபா. வெட்டிப்போன கண்களுடன் அவள் தன்னை கடந்து போவதை பார்த்தபடி கிடந்தான் அகிலன். அவனால் அசைக்கவே முடியவில்லை, அவனது உடலையும் அவளது மனதையும். இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை சுபா. எழுதியவர் மண்டைத்தீவு கலைச்செல்வி. வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.
அருமையான ஒரு சிறுகதையை கேட்டு மகிழ்ந்தோம். மண்டைத்தீவு கலைச்செல்வி அவர்கள் எழுதிய சுபா என்னும் சிறுகதை மிக அழகாக, அந்த சிறுகதை எங்கள் மனதில் ஆழமாக பதியும் வண்ணம் வாசித்து அளித்திருந்தார் மதிப்புக்குரிய திருமதி ஆனந்தராணி பாலேந்திரா அம்மையார் அவர்கள். இருவருக்கும் SRS தமிழ் வானொலியின் உறவுகள் சார்பாகவும் ரவிசான் மாஸ்டர் சார்பாகவும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். எத்தனை பேரின் வாழ்க்கை இப்படி இருந்திருக்கும் என்று எண்ண தோன்றுகின்றது. உண்மை கதையாகவே இருந்திருக்கலாம், இருக்கும், நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த கால பகுதிகள், போர்க்கால பகுதிகளில் பலரின் வாழ்க்கை என்று என்ன தோன்றுகின்றது. அருமையான ஒரு சிறுகதையை கதையாடல் நிகழ்வின் ஊடாக தந்த இருவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்று SRS தமிழ் வானொலியின் நேரலை நிகழ்வை நிகழ்த்துவதற்கு எனக்கு வாய்ப்பினை வழங்கிய இறைவனுக்கும் ரவிசான் மாஸ்டர் அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் என் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இத்தனை மணி நேரமும் இணைந்திருந்து சிறப்பித்த அத்தனை உறவுகளுக்கும் என் அன்பு கலந்த நன்றிகளையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். நாளை உங்களோடு ரவிஷான் மாஸ்டர் அவர்களின் தொழில்நுட்ப உதவியோடு அமுதா ரவிஷான் உங்களை மகிழ்விக்க வருவார். அவரோடும் இணைந்து சிறப்பியுங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் இனிதொரு நிகழ்வினூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நானும் விடை பெற்று செல்கின்றேன். இன்றைய நேர் அலை நிகழ்விலிருந்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். உங்களுக்காக பாடல்கள் ஒளிபரப்பியவாகிய வண்ணம் இருக்கும் இது உங்கள் அன்பின் ஆரம்பம் SRS தமிழ் வானொலி. அனைவரும் அன்பாக பயணிங்கள். அனைவருக்கும் நள்ளிரவாகட்டும். உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் நீரா சுரேஷ். நன்றி, வணக்கம் உறவுகளே.
போகிறேன் வார்த்தை தேடும் காதலாகும், வார்த்தை தேடும் காதலாகும். எங்கெங்குமே போகின்றதே உன்னை நான் பார்க்கையில் ஊமையாய் போகிறேன் வார்த்தை தேடும் காதலாகும். பொன்மானை பெண் என்று பொய் சொல்ல வந்தாயோ, விண்மீனை கண் என்று மை தீட்டிக் கொண்டாயோ. என் கண்மணி வீதியில் போகும் நேரங்கள், உன் கால்களில் பொன்மணி பாடும் ராகங்கள், நீ பேசினால் கேட்கும் நாதஸ்வரம். நீ அல்லவோ எந்தம் காதல் வரம், நீ மங்கையாசையின் கங்கை, உன்னை நான் பார்க்கையில் ஊமையாய் போகிறேன் வார்த்தை தேடும் காதலாகும், வார்த்தை தேடும்
காதல் ராகம். எங்கெங்கு பார்த்தாலும் அங்கங்கு உன் கோலம், என்னென்ன கேட்டாலும் எல்லாமும் நாதம். ஓராயிரம் ஜென்மமாய் வாழ்ந்த சொந்தங்கள் ஓர் பார்வையில் வந்ததே அந்த எண்ணங்கள். உன் பார்வையில் தானே நான் பார்க்கிறேன், உன் வாழ்க்கையில் தானே நான் வாழ்கிறேன். என் கண்ணிலும் நெஞ்சிலும் உன்முகம், உன்னை நான் பார்த்தேன், ஊமையாய் போகிறேன். வார்த்தை தேடும் காதல் ராகம் எங்கெங்குமே போகின்றதே. உமையாய் போகிறேன், வார்த்தை தேடும் காதல் ராகம்.